ஹல்லேலூய துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹல்லேலூய துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹல்லேலூய 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 ஹல்லேலூய. சிலுவையை சுமப்பாயா, நீயும் உலகத்தை வெறுப்பாயா. சிலுவையை சுமப்பாயா, நீயும் உலகத்தை வெறுப்பாயா. உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. ஹல்லேலூய துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹல்லேலூய துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹல்லேலூய 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 ஹல்லேலூய.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 37-42 முடியும். இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை மீண்டுமாய் இந்த இறை பகிர்வினுடைய அற்புதமான நேரத்தில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை பலருக்கு அது வெளிச்சமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. அதே வேளையில் ஒரு சிலருக்கு அது வேறு விதமாகவும் இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சொல்லுகிற போது அது அவருடைய உள்ளத்தில் ஒரு பாரத்தை கொடுக்கும். அது ஒரு மாதிரி நெகட்டிவ் ரியாக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய இயல்பை நம்ம சோதித்து பார்க்கணும். அவர்களுக்கு இந்த வார்த்தை நல்ல ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை வந்து ஒரு எரிச்சலை கொடுக்குற அல்லது வெறுப்பை கொடுக்குற அடையாளமாக அது இருக்குது அப்படின்னா, அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இயல்பு கடவுளை சாராத இயல்பாக இருக்கிறது. ஆகவே தான் அவங்க என்ன செய்வாங்க, எதிரணியில் நிற்க ஆரம்பிப்பாங்க. அது முதலுக்கே மோசமாய் போய்விடும். அதனால தான் நம்ம சொல்லுகிறோம், இது குருவானவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற நிலையை பற்றி நம்ம பேசலை, ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற காரியத்தை குறித்து நம்ம பேசுகிறோம். இங்கிருந்து குருவானவர்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை வெளிப்படுத்துவதாக இருக்கிற. ஆகவே தான் நீங்கள் ஏற்றுக்கொள்கிற விதம் எப்படியாக இருக்கிறது. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை நம்ம புரியலையா, சரி நம்ம அமைதியாக இருக்கலாம். அல்லது அதற்கு எதிராக நீங்கள் ஒரு வார்த்தையை வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் சரியாக இருக்கணும், இங்கிருந்து பேசக்கூடிய வார்த்தை தப்பாக இருக்கணும். ஆகவே குருவானவர் பேசக்கூடிய வார்த்தை ஒருவேளை சரியாக இருந்துவிட்டால் நீ பேசக்கூடிய வார்த்தை தவறாக மாறிவிடும். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை பல விதத்திலே பலருடைய இதயத்தை தூண்டி எழுப்பி கொண்டே இருக்கிறது. எதற்காக ஆண்டவர் வார்த்தை வழியாக பேசுகிறார்? ஏன் ஆண்டவர் நம்மளோட வார்த்தை வழியாக பேசணும்? ஏன்னா இப்போது ஆண்டவர் ஆவியானவராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பிதாவினுடைய அந்த நிலை, மகனினுடைய நிலை மறைக்கப்பட்டு இப்பொழுது தூய ஆவியினுடைய அந்த நிலை தான் இப்போது வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற காலம். வார்த்தையான தேவனும் இந்த தூய ஆவியும் இணைந்து செயல்படுகிறாங்க. வார்த்தை தான் நம்மகிட்ட வருது, இந்த வார்த்தை நம்மக்கிட்ட வந்து பேசுது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஒருத்தர் நமக்கு முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் அவங்க முகத்தை மாற்றலாம், அவங்கள அழுவ வைக்கலாம். எப்படி? ஒரு வார்த்தையை போட்டிங்கன்னா போதும், கடுமையான வார்த்தையை சொன்னிங்கன்னா போதும், அந்த வார்த்தை போய் அவங்களுக்குள்ளே அப்படியே இறங்கி அவங்க கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும், இல்லாட்டா முகம் மாறிடும். அப்போ அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. நம்ம பேசக்கூடிய கொடுஞ்ச சொற்களுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அது இப்படி இருக்குன்னா நீ சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகளுக்கும் வல்லமை இருக்கணும். நம்ம வார்த்தைக்கே வல்லமை இருக்குன்னா கடவுளுடைய வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய வல்லமை இருக்கும். அதனால தான் சொல்லுகிறோம், இந்த வார்த்தை நமக்குள்ளே அற்புதமாய் கடந்து செல்லணும். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தை வழியாக நம்மளோடு அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் அப்படின்னா, We are called for a mission. நம்ம ஒரு சிறப்பான திட்டத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாருமே அப்படி தான். ஆண்டவருடைய பெயரால் திருமுழுக்கு பெற்றிருக்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் இருக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கான ஒரு அழைப்பு, சிறப்பு ஒரு திட்டத்திற்கான ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற. இதை நம்ம அறிந்தால் தான் நம்ம செயல்பட முடியும். அறியாத நிலையில் செயல்பட முடியாது. ஆகவே இந்த நிலையை நம்ம அறிந்து செயல்படணும்னா அந்த வார்த்தைக்கு நம்ம செவி மடுக்கிறோம். அப்போ அந்த மிஷன் திட்டம் என்ன? பைபிளில் நம்ம பார்க்குற போது நிறைய அந்த மிஷன் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு இருந்திருக்கிறார். தொடக்க நூலில் பார்க்குறோம், 3:23 முதல்ல மனுஷனை ஆதாமை கடவுள் இந்த பூமிக்கு அனுப்புகிற போது மிஷனோட தான் அனுப்புகிறார். என்ன மிஷன் அப்படின்னா, ஆண்டவராகிய கடவுள் அவன் உருவாக்கப்பட்ட அதே மண்ணை பண்படுத்த அவனை ஏதோன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். இந்த மண்ணை பண்படுத்தி நீ என்ன செய்யணும், யூ ஹாவ் டு ஜெனரேட் ஃபுட். மிஷன் அதே இல்லை, மனுஷிக்கு அந்த மகளுக்கு ஒரு ஏவாளுக்கு ஒரு மிஷன் கொடுக்கப்பட்டது, யூ ஹாவ் டு பார்ட்டிசிபேட் இன் த கிரியேஷன். பிள்ளையை பெற்றெடுக்கணும், அது வழியோடு கூடிய அந்த நிலையை நீ கடந்து வரணும். பாருங்கள், இதெல்லாம் மிஷன். அதே போல் நம்ம தொடக்க நூல் 8வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், 7வது இறைவசனத்தில் நோவா வந்து பெட்டகம் செய்து அந்த பெட்டகத்தில் அந்த அவர் ஒளிஞ்சிருக்கிறாங்க, எல்லாருமே தங்கி இருக்கிறாங்க. அந்த தண்ணீரினுடைய காலம் இது வேகம் முடிகிற வரைக்கும், அந்த வெள்ளத்தினுடைய நீர் வற்றுகிற வரைக்கும். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, காகம் ஒன்றை வெளியே அனுப்பினார், அது மண்ணுலகில் வெள்ளம் வற்றும் வரை போவதும் வருவதுமாக இருந்தது. இந்த காகம் அனுப்பப்படுறது மிஷன். தொடக்க நூல் 8:8 திருப்பி அவர் என்ன செய்கிறாரு, நிலப்பரப்பிலிருந்து வெள்ளம் வடிந்து விட்டதா என்று பார்க்க புறா ஒன்றை தம்மிடமிருந்து வெளியே அனுப்பினார், அது போய் ஒரு ஒலியவ கிளையை பறிச்சுட்டு வந்து கொடுக்குது. மிஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருமே அனுப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு விலங்குகள் எல்லாம் தன்னுடைய பறவைகளும் விலங்குகளும் கடவுளுடைய திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிற போது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய நாமும் ஒரு திட்டத்தோடு அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். இன்றைய நாட்களில் அதைத்தான் நம்ம பல்வேறு விதமாக பேசிக்கிட்டே இருக்கிறோம். இப்போது ஒருத்தர் அனுப்பப்படுறார் அப்படின்னா அவர் எப்படி இருக்கணும்னா, அவர் பலப்படணும். இப்போ ஒரு போருக்கு ஒருத்தர் அவங்க அனுப்புகிறோம் அப்படின்னா அவர் என்ன செய்வார், படைக்கலன்களை கொண்டு அவரை நம்ம என்ன செய்வோம், அவரோட நிரப்புவோம், அவருக்கு நல்ல உரைகள் எல்லாம் அணிய வைத்து, இந்த போருக்கான ஆடைகள், கையில் கத்தி, இங்கிட்டு கேடயம், இப்படி அவருக்கு தலைக்கவசம், இப்படி எல்லாம் போட்டு அவங்க என்ன செய்வாங்க, அவங்களே அவங்க அணி செய்து கொள்வாங்க, போருக்கான அணி செய்து கொள்ளுதல். அதே போல் ஒரு மனுஷன் நீங்கள் மிஷனுக்கு போக விரும்புகிறீங்க, ஆண்டவருடைய திட்டத்திற்காக நீங்கள் போக விரும்புகிறீங்க அப்படின்னா, முதல்ல நாம் என்ன செய்யணும், நம்மை அணி செய்து கொள்ளணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறார். இயேசு சாமி தன் சீடர்கள் 12 பேரை தெரிந்தெடுத்து அவர்களை தம்மோடு தங்கும்படி சொன்னார். அவர்களோடு இருக்கும்படி சொல்லி அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அந்த மிஷன்னா என்ன, எந்த திட்டத்திற்காக இயேசு வந்திருக்கிறார் என்பதை அவர்கள் அறிய பண்ணுகிறார். அவர்கள் மாறி பேசுகிற போதெல்லாம் அவர்களை கண்டித்து திருத்துகிறார். அவர்கள் தவறான காரியத்தை பேசுகிற போது அவர்களை நெறிப்படுத்துகிறார். எல்லாரும் மேலே போகிறாங்க, ஒரு மலைக்கு போனாங்க, இயேசுவோட ஒரு 3 பேர் போகிறாங்க, இயேசுவோடு சேர்த்து அப்போ போயிட்டு அங்கே மாட்சியை பார்க்குறாங்க. எல்லோரும் சீடர்கள் மாட்சியை பார்த்த உடனே உடனே இயேசுகிட்ட கேட்குறாங்க, இங்கேயே தங்கி விடுவது நல்லது, உங்களுக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், நாங்கள் தான் உங்களோட ஒட்டிக்கிறோமே, அதனால் எங்களுக்கு தனிப்பட்ட விதமாக அவங்க கேட்கல, இந்த மூணு கூடாரம் அமைப்போம், இங்கேயே தங்கிடுவோம், மாட்சியில் உறைய விரும்பினார்கள். ஆண்டவர் சொன்னார், இல்லை, இந்த மாட்சியை நீ அடையணும் அப்படின்னா அதுக்கு நீ செய்ய வேண்டிய ஒன்று உண்டு என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மலைக்கு கீழே அவங்கள இறக்கி கொண்டு வராரு. அவங்க மலைக்கு கீழே வந்த பொழுது அவர்கள் பார்த்தவர்கள் யார் அப்படின்னா தொழுநோயாளர்கள், குருடர்கள், நோயுற்றவர்கள், ஏழைகள், ஆண்டவர்பால் தாகம் கொண்ட பிள்ளைகள், அவர்களோடு இருக்கணும்னு சொல்லி அவர் காட்டுறார். என் அன்பு பிள்ளைகளே, இயேசு சுவாமி அந்த மலையிலேயே விரும்பியிருந்தால் தங்கியிருக்கலாம், ஆனால் அவருடைய திட்டம் மலையின் மீது உருமாற்றம் அடைந்து அந்த நிலைக்குள்ளேயே இருப்பதல்ல, அதை கடந்து செல்வதற்கு முன்பாக செய்ய வேண்டிய காரியங்களுடைய அந்த ஒரு அளவீடு அதிகமாக இருந்தது. ஆகவே இந்த அருமையான நாளில் நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாமும் இந்த மிஷன் என்று சொல்லப்படுகிறக்கூடிய திட்டத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு அதுக்கு தான் அனுப்பப்பட்டார், இயேசு அனுப்பப்பட்டவர் என்று நம்ம சொல்கிறோம். இந்த அப்போஸ்தலர்கள் அந்த வார்த்தையினுடைய மூலத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அனுப்பப்பட்டவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வந்து நிற்கிது. இயேசு மத்தேயு 10:40 சொல்கிறாரு, உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். அப்போது என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறார்னா அவரை இயேசுவை யார் அனுப்புனா, அப்போ இயேசு அனுப்பப்பட்டவராக இருக்கிறார். அப்போ அனுப்பப்படுதல்னா என்ன, ஏதோ ஒரு திட்டத்திற்காக அனுப்பப்படுதல். அப்போ இயேசு அனுப்பப்பட்டவர், அப்போ ஏதோ திட்டம் அவராலே இந்த உலகத்தில் நிகழ்த்தப்பட வேண்டியிருந்தது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மீண்டும் நமக்கு ஒரு மெசியா ஆண்டவருடைய வருகையை வைக்க இருக்கிறார். அதற்கு முன்பாக நம்ம எல்லோருமே இந்த திட்டத்தை அறிந்தவர்களாக, வி ஆல் ஆர் கால்டு ஃபார் அ மிஷன், நம்ம எல்லோருமே அந்த ஒரு திட்டத்தை நோக்கி பயணிக்க அழைக்கப்படுகிறோம் என்பதை அறிந்து செயல்பட தான் இன்றைய நாட்களில் ஆண்டவர் நம்மோட அழுத்தமாக பேசிக்கொண்டே இருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவருக்குள்ளே பயணித்து கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் உலகத்தில் நம்ம பயணித்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்வதை போல உலகத்தை சாராதவர்களாக நீங்கள் பயணிக்க வேண்டும். உலகத்தை வேண்டான்னு சொல்லி வந்துடுறதில்லை, ஆனால் உலகத்தை சாராதவர்களாக, அந்த உலகத்தின் மீது பற்று கொள்ளாதவர்களாக நம்ம இருக்கணும். சாப்பாட்டுக்கு உழைச்சி தான் ஆகணும். அதுக்காக ஓடி வந்து சாமி பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் நான் சாமி கும்பிட்றேன், எனக்கு வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. உழைக்கணும், உலகத்தோடு போராடணும், ஆனால் ஆண்டவரோடு நம்ம ஐக்கியப்பட்டு கிடக்கணும். இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்திலே நம்ம 3 வாசகங்களும் அந்த அழுத்தத்தை நமக்கு உணர்த்துவதை நம்ம பார்க்குறோம். பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னாக்க திருமுழுக்கு என்பது என்ன அப்படின்னா, ஆண்டவரில் புதுவாழ்வு. திருமுழுக்கு வேறொன்றும் இல்லை, திருமுழுக்கு ஆண்டவரில் ஒரு புதுவாழ்வு கொடுக்கிற அபிஷேகம் என்பதைத்தான் 2 வாசகத்தில் ஆண்டவருடைய அடியார் நமக்கு மிக அருமையாக பவுலடியார் எழுதியிருக்கிறார். திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும். அடிப்படை கேள்வி நம்ம கேட்கணும், திருமுழுக்கு நம்ம வாங்கியிருக்கிறோமே, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கிறோமா? இயேசுவோடு இணைந்திருக்கிறோம் அப்படின்னா சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? அப்போ சாவில் இணைந்திருக்கிறோம் அப்படின்னா சாவு என்பது என்ன? ஆண்டவருடைய அபிஷேகத்துக்குள்ளே நம்ம கடந்து போவதற்கான அடையாளம். பாவத்தினாலே விளையக்கூடியது சாவு, அது ஒரு சாவு, அது ஆண்டவருடைய திட்டத்தை விட்டு நம்மை வெளியேற்றுகிற ஒரு நிலை. ஆண்டவருடைய கிருபைக்குள்ளாக நின்று செயல்படுகிற பிள்ளைகள் ஆண்டவருடைய சாவுக்குள் நாம் என்ன செய்யணும்னா கடந்து வரணும். என் அன்பு பிள்ளைகளே, இந்த காரியத்தை தான் நம்ம வேதத்தினுடைய பல பக்கத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவதை நம்ம பார்க்கிறோம். திருப்பாடல் 42:5 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன், நீ கலக்கமுறுவது ஏன், கடவுளையே நம்பியிரு, என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். பாருங்கள், ஆண்டவர் எந்த திட்டத்தோடு வந்தார் அப்படின்னா, மீட்பு திட்டத்திற்கான ஒரு உச்சக்கட்ட நிலை. ஆபிரஹாமிலே ஆரம்பிச்சிருச்சு மீட்பு திட்டம். ஆபிரஹாமில் தொண்டு தொட்டு ஆரம்பித்த அந்த மீட்பு திட்டத்தினுடைய காரியம் இயேசு என்கிற இந்த உன்னதமான திருமகன் வழியாக மிகவும் வெளிப்படையாய் வெளிப்பட்டது. அதுக்கு பிறகு மீட்பு திட்டம் முடிஞ்சிருச்சார்னா இல்லை, இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது, ஆனால் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்ட விதமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இப்பையும் நம்ம குழம்பி போய்விடக்கூடாது என்று தான் ஆண்டவர் எல்லாத்தையும் பேசிட்டு போனார். ஆனால் பல நேரத்தில் நாம் என்ன செய்கிறோன்னா குழம்பி போகிறோம். அதனால தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், சில காரியங்களை எல்லாம் நம்மள்கிட்ட வெளிப்படுத்துகிறார். அப்போ திருமுழுக்கினுடைய அந்த அடையாளத்தை பாருங்கள், மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். இப்போ யார் நன்றி செலுத்துவாங்க? இந்த மீட்பு செயலை யார் அழகாக புரிஞ்சு கொள்கிறாங்களோ அவங்க நன்றி செலுத்துவாங்க. ரோமையர் 11:6 அவர் சொல்கிறாரு, இவர்கள் அருளால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாயின் செயல்களை முன்னிட்டு தெரிந்தெடுக்கப்படவில்லை என்பது பொருள், இல்லையே அருள் என்பதற்கு பொருளே இல்லை. இப்போ ஒரு மனுஷன், இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா, நான் என்னுடைய திறமையை வைத்து தான் கடவுள் தெரிந்தெடுத்தார், ஐ எம் பெஸ்ட்டு கேண்டிடேட்டு அப்படின்னா அருள் என்பதற்கு வேலை இல்லாமல் போயிடும். உலகத்தில் இருக்கிறவங்க அப்படி தான் தெரிந்தெடுப்பாங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க, அல்லது ஒரு இடத்துல நீங்கள் நிற்க விரும்புகிறீங்க அப்படின்னா, அவங்க உங்ககிட்ட திறமைகளை பார்ப்பாங்க, சர்டிஃபிகேட்டை பார்ப்பாங்க, அறிவை பார்ப்பாங்க, எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்துலேயும் நீங்கள் ஃபிட் அப்படின்னா தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு பெருமை கிடையாது, உங்களை செலக்ட் பண்ணுறவங்களுக்கு பெருமை கிடையாது. எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு, யூ ஆர் செலக்டட். ஆண்டவருடைய தேர்வில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, இங்கே எல்லாம் இம்பர்ஃபெக்டாக இருக்கும், ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுப்பார். அப்படிங்கிற போது அந்த இடத்துல தான் நம்மளுடைய திறமைக்கு பெருமை இல்லை, ஆண்டவருடைய அருள் என்னை தெரிந்தெடுக்கிறது. ஆண்டவருடைய இந்த அருள் தான் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறது. அதைத்தான் சொல்கிறார், இவர்கள் அருளால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாயின் செயல்களை முன்னிட்டு தெரிந்தெடுக்கப்படவில்லை என்பது பொருள், இல்லையேல் அப்படி இல்லாமல் இருந்திருந்தா அருள் என்பதற்கு பொருளே இல்லாமல் போயிருந்திருக்கும். அப்போ அருள் அப்படின்னா கடவுள் என்ன செய்கிறாரு, யார் மீது இரக்கம் கொள்கிறாரோ அவர்கள் மீது, அவர் தகுதி இல்லாத மனுஷங்க மீது. அதனால தான் சொல்கிறோம் தகுதி இல்லாத பாத்திரம். நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது சொல்கிறோம், ஆண்டவரே இந்த வெறுமையான பாத்திரம், ஒன்றுமில்லாத பாத்திரம் அப்படின்லாம் ஜபத்தில் நம்ம ஜபிக்கிறோம் பாருங்களேன், அதனுடைய ஆழம் இங்கே தான் இருக்கிற. அப்போ கடவுள் தன்னுடைய பிள்ளைகளை தெரிந்தெடுத்து அந்த திட்டத்தை என்ன செய்கிறாரு, அந்த ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கிற பிள்ளைகளை வச்சு செயல்படுத்துகிறார். இன்றைக்கி முதல் வாசகத்தில் எலிசாவை பற்றி பார்க்குறோம், இறைவாக்கினரை பற்றி. அந்த எலிசா இறைவாக்கினர் உங்களையும் போல் என்னையும் போல் ஒரு மனிதர். அந்த மனிதருக்கு ஒரு சக்தி உண்டு, இறைவாக்கினருக்குரிய சக்தியை கடவுள் கொடுக்குறாரு, வார்த்தை. அவருடைய வார்த்தையை ஜெயிக்க வைக்கிறார். அந்த வார்த்தை பாருங்க, அடுத்த ஆண்டு நான் வரும்போது இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது அது நடக்கிறது. அப்போ ஆண்டவருடைய இந்த அருள் தான் இந்த இடத்துல செயல்பட்டதே ஒழிய இந்த இறைவாக்கினருடைய வல்லமை செயல்பட்டது என்று நம்ம ஒரு நாளும் சொல்ல போவது கிடையாது. அதே போல தான் புனிதர்களுடைய லிஸ்ட் நம்ம வச்சுருக்கிறோம், புனிதர்கள் வழியாக நம்ம ஜெபிக்கிறோம். இப்போ ஏழை மக்கள் நம்ம எல்லாருமே புனிதர்கள்கிட்ட, ஒரு பெயர் கொண்ட புனிதரை வச்சுக்கிட்டு பாதுகாப்புக்காக அவங்கள்ட்ட நம்ம ஜெபிக்கிறோம். அப்போ அவர்கள் வழியாக நீங்கள் கேட்குற போது கடவுள் கொடுக்குறார் அப்படின்னா, இவர்களுடைய பெருமையினாலே அது கிடைப்பதல்ல, மாறாக கடவுளுடைய அருள் அவர்கள் வழியாக நமக்கு வெளிப்படுகிறது. ஆகவே நம்ம கடவுளை புகழ்கிறோம். நீ செய்கிற நன்மைத்தனத்தை பார்க்குறவங்க உன் கடவுளை புகழ்வார்கள் என்று வேதம் சொல்லுவதை எல்லா இடத்துலையும் கடவுள் என்ன செய்கிறாரு, ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கிறார். அவங்க இறந்து போனால் கூட அவர்கள்ட்ட போய் நம்ம ஜெபிக்கிற போது அவங்கக்கிட்ட கேட்கல, அவங்க வழியாக நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். அவங்க நமக்கு பழக்கப்பட்டவங்க, நம்ம விரும்புகிறவங்க, நம்மளை போல் கஷ்டப்பட்டவங்க. அதனால் என்னுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியுமே ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு புனிதர்கிட்ட போய் நீ நிற்கும் போது கண்டிப்பாக உன் ஜெபம் கேட்கப்படுகிறது. அந்த ஜெபத்தை கேட்டு உனக்கு பதிலளிப்பது புனிதர் அல்ல, கடவுளாகிய ஆண்டவர். ஆனால் ஏன் புனிதர் வழியாக கேட்கிற போது கடவுள் கோச்சிக்கிட்டு திரும்பிக்கலாமே, ஏன் கடவுள் கொடுக்கிறார், அவர் வாழ்ந்த பொழுது அவரை மகிமைப்படுத்தினார். இதோ அங்கே வெளிப்படக்கூடிய காரியம் இந்த புனிதருடைய மாட்சிக்காக அல்ல, கடவுளுடைய மகிமை, அவருடைய அருள் பிரசன்னம் இவர் வழியாக வெளிப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, அதை இறந்தும் கடவுள் செய்வார். ப்ரைஸ் தி லார்ட். ஆகவே தான் இந்த காரியத்தை எல்லாம் நம்ம படிக்கிற பொழுது சற்று குழப்பமாக இருந்தாலும், கடவுளுடைய திட்டத்திற்கு முன்பாக நம்மை கையளிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாருன்னா தூய அழைப்பை விடுத்துட்டே இருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளின்படி நம்மை மீட்டுள்ளார், நமக்கு தூய அழைப்பை விடுத்துள்ளார். நமக்கு எல்லாத்துக்குமே தூய அழைப்பை விடுத்துள்ளார். அது என்ன அழைப்பு? அதைத்தான் துவக்கத்தில் நான் சொன்னேன், வி ஆர் ஆல் கால்டு ஃபார் அ மிஷன். வாலிப பிள்ளைகளாக இருக்கிறீங்களா, யூ ஆர் கால்டு ஃபார் அ மிஷன். சில விஷயத்தை வாலிப பிள்ளைகள் தான் செய்ய முடியும், சில விஷயத்தை ஒரு கணவன் மனைவியாக இருக்கிறவங்க தான் செய்ய முடியும், சில விஷயத்தை வயதானவர்கள் தான் செய்ய முடியும், சில விஷயத்தை குருக்கள் தான் செய்ய முடியும். அப்போ யார் யார் எதை செய்ய வேண்டுமோ அதை ஆண்டவர் பகுத்து கொடுப்பார். நாங்கள் சில பங்கு தளத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நிறைய ஊழியர்களை வச்சுருப்போம். எங்கள் அருங்குடையிலெல்லாம் நிறைய ஊழியர்கள் இருப்பாங்க. பங்கில் கூட குருவானவருக்கு உதவி செய்ய நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் கூட இருந்து பணி செய்வாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன வேலை அப்படின்னா, நம்ம பங்கை மட்டும் நிர்வகிக்கிறது மட்டும் இல்லை, அங்கே மக்களை வந்து கூட்டி சேர்க்கிற பணியில் அவங்க இருப்பாங்க. அன்பிய ஒருங்கிணைப்பாளர்களாக இருப்பாங்க, அல்லது சில சபைகளுடைய கட்டமைப்புகளாக மாதா சபை, அங்கே இருதய சபை அப்படின்னு நிறைய சபை இருக்கும். அவங்களாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த பங்கை பல்வேறு விதமாக கட்டி இணைத்து கொண்டே இருப்பாங்க. நாங்கள் போக முடியாத இடத்துக்குள்ளே அவங்க போக முடியும். சில பேர் நான் என் பங்குலெல்லாம் சில பேர்கிட்ட சொல்லுவேன், அந்த பையன் ஒரு மாதிரியாக நிற்கிறான் வெளியில், அவனை போய் என்னன்னு பார்த்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நான் யாரை விடுவேன்னா, லே அப்போஸ்டலிட்டு தான் விடுவேன், லே ப்ரீச்சர்ஸை விடுவேன். லே பீப்புள் அங்கே வரவங்க, அவங்கள பார்ப்போம், யார் வந்து நல்லா பேசுவாங்க, யார் தன்மையாக போய் அரவணைச்சு கொண்டு வருவாங்க, அவங்கள்ட்ட சொன்னோம்னா போதும். ஆண்களை ஆண் பிள்ளைகளை பிடிக்க, ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளை பிடிக்க லேடிஸையும் நாங்கள் பயன்படுத்துவோம். ஏன்னா நம்ம அங்கேயோடு போனோம்னா அவன் ஓடி போயிடுவான், அங்கேயே பார்த்தாலே அவனுக்கு அலர்ஜி. அப்போ லுங்கியில் இருக்கிற யாரோ ஒருத்தரை செலக்ட் பண்ணணும். நம்ம அவங்கள அனுப்பிச்சி விட்டோம்னா அவங்க என்ன செய்வாங்க, மெதுவாக போய் தோளில் கையை போட்டு அவங்களோட பேசுவாங்க. பாருங்கள், இன்றைக்கி கடவுள் யார் யாரை வைத்து எதை எதை செய்யணுமோ அதை அதை செய்ய அவர் சித்தமாக இருக்கிறார். ஆகவே தான் நமக்கு நற்செய்தியில் ஆண்டவர் பேசுகிறார். பாருங்கள், இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். அப்போது கடவுள் எந்த கட்டளையை உயர்த்தி இந்த இடத்துல பேசுகிறாருனா, எல்லாவற்றிற்கும் மேலாக சர்வேஸ்வரனை அன்பு செய்வது. நம்ம இந்த கட்டளையை அடிக்கடி நம்ம மனசில் வந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம். எல்லாவற்றிற்கும் மேலாக அப்படின்னு சொல்லிட்டா, அங்கே கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாத்துக்கும் மேலே, அங்கே மனுஷங்களை வச்சிங்கன்னா நமக்கு நியரஸ்ட் ஒன்ஸ் நம்மளுடைய உறவுகள், கணவன் மனைவி பிள்ளைகள். அதையும் தாண்டி, இதை விட பெஸ்ட்டாக வேறு யாராவது இருந்தால் அவங்களையும் தாண்டி தான் ஆண்டவர் அதான் சொல்கிறார். என்னை விட மகனிடமோ மகளிடமோ மிகுதியாக அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என சொல்ல தகுதியேற்றவோர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போனா கடவுள் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ வந்து கடவுளாக தந்தையால் இந்த பூமிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது உன்னுடைய குடும்பத்தை மட்டுமே பார்த்து நீ மகிழ்ச்சி அடைவதற்காக அல்ல, நீ அதை விட கடந்த ஒரு மிஷன் திட்டம் ஒன்று உனக்கு இருக்குது. அதனால தான் நான் ஏற்கனவே நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன், நீங்கள் அந்த திட்டத்தை நோக்கி ஓடி ஓடிக்கொண்டே இருக்கணும். சும்மா குடும்பத்துக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, புதைந்துடக்கூடாது. சில பேர் என்ன செய்கிற, குடும்பத்துக்குள்ளேயே நம்ம முடங்கி போய்விடுகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, கம் அவுட். அதனால தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, தம் உயிரை காக்க விரும்புவோர். நம்ம குடும்பத்தை அன்பு செய்து அவங்க வழியாக நம்ம அன்பை பெற்றுக்கிட்டு நம்ம அன்பு கொடுத்துக்கிட்டு அன்பு கொடுக்க கிடைக்கும்னு திருப்பி கொடுத்தா எனக்கு திருப்பி வந்துடும் அப்படி நம்புறவங்களுக்கிட்டே நீ கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, செய்து கொண்டு இருந்தீங்கன்னா, அதனால் உனக்கு என்ன கிடைக்க போகிறது? ஆண்டவர் அதுதான் சொல்கிறாரு. அப்போ என்ன, தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர், என் பொருட்டு தம் உயிரை இழப்பவரோ அதை காத்துக்கொள்வர். அப்போ ஆண்டவர் எதற்கு அழைப்பு விடுக்கிறார் அப்படின்னா, இழந்து உன் உயிரை நீ காப்பாற்றி கொள்றதுக்கு தான் ஆண்டவர் உனக்கு நமக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறார். ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். எப்படி ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னா, ஒருவர் இறைவாக்கினர் என்பதால், அவரை இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர். அவர் வந்து எனக்கு வேண்டப்பட்டவர் அதெல்லாம் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அந்த இறைவாக்கினருக்குரிய கைமாறு. என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார், அதே போல தான் அவங்க உன்னையும் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆண்டவர் அடிக்கோடிட்டு காட்டுகிறார். நேர்மையாளர் ஒருவரை நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல அந்த அந்த நுவான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த உண்மைத்தனத்தினுடைய அடிப்படையை வைத்து தான் நம்ம ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் இருக்கிறேன். இப்போ நான் ஒரு ஃபாதர் இங்கே இருக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த பணியை செய்து கொண்டு இருக்கிறோம், ஒரு சின்ன டீம் இப்படி இருந்து கொண்டு இந்த பணியை செய்கிறோம். அப்போது என்னை ஏற்றுக்கொள்பவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆண்டவருடைய பணியை இந்த மகன் செய்கிறார், இந்த பையன் பாடுகிறார், இந்த பையன் இங்கே வீடியோ எடுக்கிறாரு, இந்த ஃபாதர் கேசியில் இருந்து இணைச்சு ஒருங்கிணைப்பு செய்கிறாங்க. அப்போது அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த செயலின்படியாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் பெருமைக்குரியவர்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். தனிப்பட்ட விதமாக ஒரு மனுஷனை பார்த்து இந்த மனுஷனுக்கு உதவி செய்யவோ அன்பு செய்யவோ உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் இந்த நிலையின் பொருட்டு நீங்கள் அன்பு செய்கிற போது நீங்கள் ஆண்டவருடைய தளத்தில் நிற்கிறீங்க. அதே நிலையில் ஒருத்தர் நின்று கொண்டு இவர் குருவான், இவன் இன்னும் பெரிய ஆள் மாதிரி பேசுகிறான் அப்படின்னு நினச்சி நீங்கள் எதிராக நின்னீங்கன்னா நீங்கள் அதற்குரிய கைமாறை பெறாமல் போக மாட்டீர்கள் என்பதும் சொல்லப்படாத செய்தியாக இருக்கிறது. ஆகவே தான் நம்ம எந்த தளத்தில் இருந்து கொண்டு நம்ம விமர்சிக்கிறோம், நம்முடைய விமர்சனம் என்பது நல்ல விதமாக வெளிவருகிறதா அல்லது கடவுளுக்கு எதிராக நிற்கிறதா, அப்போ அந்த காரியத்தினுடைய ஆழத்தை பொறுத்தது. அதான் சொல்லுவேன் நான், சாபத்தை நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என் மேலே சாபம் போடுறீங்க, அந்த சாபத்தின் வார்த்தை என்கிட்ட வரும், நாசமாக போகட்டும் இந்த சாமியார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த வார்த்தை என்கிட்ட வரும், என்னை வந்து பார்க்கும், நான் வந்து கடவுளுடைய பார்வையில் நான் சரியானதை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா இந்த சாபம் திருப்பி எங்கே போகும்னா எய்தவரிடத்துலே போகும். வார்த்தை போய் ரீச் ஆகலைன்னா ரிட்டர்ன் ஆகிடும். அதுக்கு தான் நம்ம சொல்லுகிறோம், ஏன் ஆண்டவர் எல்லாத்தையும் இப்படி ஆழமாக பேசிக்கொண்டே இருக்கிறாருன்னா இதை அறிந்து நீ உன்னை காப்பாற்றி கொள்ளணும். அதனால தான் சொல்லுகிறோம், நம்ம அப்படியே வார்த்தைகளை எல்லாம் நம்ம சரியாய் பிரவேகிக்க வேண்டும். நீ அந்த வாயில் வார்த்தையாக சொல்லலாம், இல்லை கடிதமாக எழுதலாம், எப்படி வேணாலும் செய்யலாம், எல்லாமே உங்கள் வார்த்தை தான். நான் வாயில் சொல்ல மாட்டேன், கையில் எழுதி எழுதி போடுவேன், மொட்டை கடுதாசி போடுவேன் அப்படின்னா யூஆர் லைபிள் ஃபார் யுவர் வேர்ட்ஸ். தேவ பிள்ளைகளே பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார். எதுக்கு கொடுக்குறீங்க? இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால். அதனால தான் ஆண்டவருடைய காரியத்தில் இருக்கிறவங்களை நம்ம தொடும்போது ஜாக்கிரதையாக தொடணும். அவர்களுடைய செயல்களை நீங்கள் விமர்சனத்துக்கு உட்படுத்துகிற போது ஜாக்கிரதையாக விமர்சனம் பண்ணணும். அவங்க ஆண்டவருடைய காரியத்தை ஆழமாக செய்து கொண்டிருக்கிற போது நீ உன்னுடைய வேதனையை வேறு விதமாக கொட்டினேன்னு சொன்னால் அடி விழுவது அங்கே தான் போதும். இதுதான் இன்றைக்கி சமூகத்தினுடைய பிரச்சனையே. அதுதான் எனக்கு பிடிக்கல, ஸோ ஐ வில் ரெசிஸ்ட் தட். நோ, எனக்கு பிடிக்கலன்னா என்ன? எவ்வளோ பேர் நன்மை அடைகிறாங்க. ஒரு சர்வே போய் பார்க்கணும். ஒரு காரியத்தை நம்ம சரியாக தப்பான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, சொல்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அந்த காரியத்தை அங்கீகரிக்கிறாங்க? ஒப்பீனியன், நம்ம அந்த ஒப்பீனியன் போய் ஜெனுவினாக நின்று பார்த்தோம்னா ஓ எவ்ரிபடி அக்செப்ட்ஸ் தட், ஓகே அப்போ நம்ம பின் வாங்கிடுவோம், அது எல்லாருக்கும் பிடித்தமாக இருக்கிறது. இதுதான் நேர்மையாளர் செய்கிற காரியம். அநீதியாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? மனசுக்குள்ளே எனக்கு பிடிக்கலன்னா உடனே அள்ளி கொட்டுவான் வார்த்தையை, அந்த வேதனையெல்லாம் திருப்பி தலையில் நிற்க போகுது. ஆகவே தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு இரண்டாவது வாசகத்தில் பவுலடியார் சொல்கிறாரு, கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம். ஒரு ஒப்பீனியன் எனக்கு பிடிக்கல, ஆனால் எல்லாருக்கும் ஒத்துக்கிறாங்க, அப்போ நான் என்ன செய்கிறேன்? நான் அந்த இடத்துல கிறிஸ்துவின் பிள்ளையாக இருந்தேன்னா நான் இறக்கணும். என்னுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்படலை, ஆனால் உங்கள் 9 பேர் ஏற்றுக்கிட்டாங்க, 10 பேரில் 9 பேர் ஏற்றுக்கிறாங்க, நான் ஒரு ஆளுக்கு எனக்கு ஒத்து வரலை, நான் என்ன செய்கிறேன்? கிறிஸ்துவோடு இறக்கணும். நான் கிறிஸ்து இறப்பது என்பது யாருக்குமே பிடிக்கல, ஆனால் தந்தைக்கு திட்டமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து அந்த திட்டத்தின்படி நின்னார். அங்கிருந்த யாருக்குமே இயேசு மரிப்பது பிடிக்கல, அப்போ இயேசு அந்த இறப்பை கடந்து போகிறாரு. அப்போது இதுதான் தந்தையினுடைய திட்டத்திற்கு தன்னை உட்படுத்துகிற விதம். அப்போ கிறிஸ்து நமக்காக இந்த மனுக்குலத்திற்காக இறந்தார். அவங்களுக்கு புரியாது, இவங்களுக்கு புரியாது, தந்தைக்கு தெரியும், எனக்கு தெரியும். அப்போது அவரோடு வாழ்வோம் என்பது நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. அப்போ இறப்பு என்பது என்ன? ஒவ்வொரு நிலையிலும் நாம் என்ன செய்யணும்னா நம்முடைய எண்ணத்தை முன்னாடி வைக்கிறத விட்டுட்டு கடவுளுடைய எண்ணத்தை முன்னாடி வச்சின்னா நீங்கள் தான் திருமுழுக்கின் அபிஷேகத்தை வாழ்வாக்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகள். திருமுழுக்கு வாங்கிட்டேன், ஐ எம் எ கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை. சில பேருக்கு சந்தேகம் நிறையா வருது. இப்போலாம் ஒரு மகன் கேட்டிருந்தார், கையில் அந்த கயிறு கட்டுறதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க ஃபாதர், அப்பா வந்து ஒரு வீட்டில் ஒரு அவங்க அப்பா கை கழுத்தில் ஒரு மாதா டாலர் போட்டிருக்கிறாங்க, அதை அவுக்க சொல்கிறோம், அதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு. தயவுசெய்து நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம கையில் கட்டுற சில காரியத்தினுடைய அடையாளம், காலில் கட்டுற அடையாளத்தினுடைய அந்த காரியங்களும், கழுத்தில் அணியக்கூடிய ஒரு சிறிய ஒரு ஜபமாலை, அதை ஜபமாலைன்னு சொல்ல முடியாது, ஒரு டாலர் போட்டுக்கிற ஒரு அடையாளம், இது வித்தியாசப்படுகிறது. நாங்களும் சின்ன பிள்ளையாக இருக்கிற போது டாலர் போட்டு விடுவாங்க, நாங்களாம் போட்டிருந்தேன் நான் கழுத்தில். சில பேர் ஸ்கேப்புலர் போட்டிருக்கிறாங்க, ஸ்கேப்புலர் போட்டிருப்பாங்க, மாதா அன்னை மரியால் வெளிப்படுத்தின ஒரு அடையாளம் அது ஸ்கேப்புலர். இதை நம்ம அனுமதிக்கிறோம், கழுத்தில் போடுற ஒரு சிறிய அடையாளத்தை நம்ம அனுமதிக்கிறோம். எதுக்காக அப்படின்னா அது கடவுளுடைய நம்மளுடைய அடையாளத்தை நம்ம சார்ந்தவங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்துது. ஆண்டவருடைய தளத்தில் நிற்கக்கூடிய பிள்ளைங்க எந்த காரியத்திற்காக அதை நம்ம கையில் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சில பேர் ஃப்ரெண்ட்ஸுக்காக அணிவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு கயிறு கட்டி விடுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் கயிறு அப்படின்னு. சில நேரத்தில் பிள்ளைங்கள்ட்ட கேட்பேன், என்னம்மா அது கட்டியிருக்குறேன், இது ஃப்ரெண்ட்ஷிப் கயிறு ஃபாதர் அப்படின்வாங்க. ஓகே, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, அதுதான் அப்படின்னா வெரி குட், வி டோன்ட் டிஸ்டர்ப் தேட். அதே போல் நீ கழுத்தில் போட்டிருக்கிற ஒரு மாதாவினுடைய சுரூபம், அது அந்த தாயின் மீது இருக்கிற அன்பு. தோமையார் இந்தியாவுக்கு வந்தப்போ கழுத்தில் மாதாவுடைய படத்தை வரைஞ்சி போட்டிருந்தாராம். ஒரு குறிப்பில் நான் வாசித்தேன், நான் அதை உண்மையான நான் பார்க்க முடியல, ஆனால் அது உண்மை. அதை அந்த மாதாவினுடைய உருவத்தை தான் மயிலை மாதா என்று அவங்க வடிவமைத்து, மயிலை மாதா சென்னையில் சாந்தோமில் வச்சுருக்கிறாங்க அந்த உருவத்தை, அந்த மாதாவினுடைய உருவம். அதன் பின்னணியிலே தான் அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு வரலாற்று குறிப்பையும் நான் படித்திருக்கிறேன். அப்போது அவங்க அவர் எதுக்கு கழுத்தில் மாதாவுடைய அந்த அடையாளத்தை போட்டிருந்தார்? சிறு பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு சுருவத்தை போட்டு விடுறோம், எதுக்கு அப்படின்னா, நீ ஆண்டவருடைய பிள்ளை, அதை பார்க்குறப்பெல்லாம் சாமி நம்மோட இருக்குது அப்படிங்கிற உணர்வு. தேவ பிள்ளைகளே, இது ஒரு மனிதனாகப்பட்டவருக்கு இந்த கழுத்தில் போடுறது ஒரு ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் நம்ம குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த உடனேயும் ஒரு சிறிய கயிறையும் இதையும் நாமும் கொடுப்போம். அது அதனுடைய விசுவாசத்தினுடைய அடையாளம், அது அதை தான் நம்ம சொல்கிறோம். அந்த கழுத்தில் போடக்கூடிய அந்த சிறிய அடையாளம். எதுக்காக இதை சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம நிறைய குழப்பத்திற்குள்ளே போய்கொண்டே இருக்கிறோம். இந்த குழப்பம்லாம் வேண்டாம், நமக்கு ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா. இப்போ நான் போடலை, கழுத்தில் கயிறு போடலை, இது போடணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது இது போட்டிருக்கிறவங்க தவறானவங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. எங்கள் அப்பா போட்டிருந்தாங்க, அவங்க கழுத்தில் ஸ்கேப்லர் போட்டிருப்பாங்க, அதுக்காக அவர் தப்பானதை செய்துட்டார், நான் ஒரு நாளும் சொன்னதில்லை. இன்றைக்கும் சில நண்பர்கள் நம்ம பார்ப்போம், கழுத்தில் ஸ்கேப்லர் போட்டிருப்பாங்க, அந்த உத்திரியம் போட்டிருப்பாங்க, ஸ்கேப்லர்னால் உத்திரியம் போட்டிருப்பாங்க. ஸோ இது அன்னையினுடைய வாக்குறுதிக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, அதை நம்புகிறாங்க. நீ சாவின் தருவாயில் கிடக்கிற போது நான் உனக்கு உதவி செய்ய வருவேன். அப்போ அந்த அதை பார்க்குறப்பெல்லாம் அவங்க ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறுறாங்க. அப்போ அது ஜெபத்திற்கான ஒரு தளமாக அது இருந்ததுன்னா அதை நம்ம டிக் பண்ணுறோம். இல்லை, நான் கயிறு கட்டுனா எனக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னால், நீ கிறிஸ்துவினுடைய அந்த அடையாளமாக இருக்க மறுக்கிற, வேறு அடையாளமாக இருக்கிற. அதனால தான் நம்ம சொல்கிறோம், நம்ம கிறிஸ்துவினுடைய அந்த சாவின் ஆட்சிக்கு உட்பட்டிருக்கிற பிள்ளை, கிறிஸ்துவினுடைய அந்த சாவு. அதை தான் வேதம் சொல்கிறது, அவர் இறந்தார் பாவத்தை ஒழிக்க, ஒரே ஒரு முறை இறந்தார், இப்போது அவர் வாழ்கிறார், அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். இப்போ நான் அணிந்திருக்கக்கூடிய ஒரு சிறிய அடையாளம், நான் கடவுளுக்காக வாழணுங்கிற அடையாளத்தை கொடுத்துச்சுன்னா அதை நம்ம அங்கீகரிக்கிறோம். அது வேறு ஒருத்தருடைய அடையாளமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம அங்கீகரிக்கலை. இதை நம்ம டிசர்ன் த ஸ்பிரிட்னு சொல்லுவோம். நம்மளுடைய செயல்பாடை நம்மளே ஆய்ந்து அறிந்து தெளிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது எல்லாமே நம்ம வந்து அட்ராண்டம், இது எல்லாமே செய்வதெல்லாம் தவறு, உடனே டிஷ் இண்டு போட்டு ஓரம் ஒதுக்கிற அப்படின்னு சொல்கிறதல்ல. அந்த நம்பிக்கையை கொண்டு போய் நம்ம உருவங்களிலும் சில அடையாளத்திலும் என்னுடைய புரிதலை அதிகப்படுத்துகிறது. கோயிலில் வந்து நம்ம அனுமதிக்கிறோம், அலையத்தில் கொண்டு வந்து ஒரு
I'm here.
செயல்பாடுகளில் அப்படி ஒரு புது வாழ்வு அடைந்திருக்கிறோமா, அல்லது நம்மையே நாம் குழப்பிக்கொண்டு நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோமா, அல்லது ஆண்டவருடைய அந்த காரியம் யார் செய்கிறாவோ அவர்களை குறித்து நம்ம எதிரணியில் நின்று கொண்டு அவர்களை சாடி கொண்டிருக்கிறோமா, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள சொன்னவர்களை எதிரணியில் நீக்க வைத்து கொண்டு நாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோமா, இதெல்லாம் நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்கணும். ஆகவே இந்த ஓட்டத்தை நம்ம ஆழமாய் ஓடுகிற போது, ஆண்டவருக்குள்ளே அவருக்கு உகந்த விதமாய் நம்ம ஓடுகிற போது, கண்டிப்பாய் ஆண்டவர் நம்மோடு இருந்து நமக்கு பலப்படுத்துவார். அதனால தான் நம்ம சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ஜெபிக்கிறேன் ஆனால் எனக்கு நடக்க மாட்டேங்குது. எஸ், ஜெபங்கள் கூட ஆண்டவருக்கு உகந்த விதமாக இல்லைன்னா உனக்கு அது வேஸ்ட்டாக தான் போயிடும். ஜெபங்கள், எல்லா ஜெபங்களும் வல்லமையுடையதாக மாறுகிறதா? இல்லை, எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, ஆனால் ஒரு சிலருடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. அப்போ ஜெபத்தினுடைய தன்மையில் எங்கே இருக்குன்னா, அந்த உள்ளத்தில் இருக்க வேறுபாடு. எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, ஆனால் உள்ளத்தில் எத்தனை பேர் நிறைவோடு ஜெபிக்கிறாங்க? எல்லாரும் நல்ல காரியம் செய்கிறது போல் செய்கிறாங்க, ஆனால் எல்லாருடைய செயல்களும் அங்கீகரிக்கப்படவில்லையே. ஒருத்தன் போய் கோயிலில், ரெண்டு பேர் கோயிலுக்கு வந்திருக்கான், பரிசேயன் முன்னாடி நிற்கிறான், ஆயக்காரன் பின்னாடி நிற்கிறான். பரிசேயன் தான் செய்த நன்மைகளெல்லாம் உயர்த்தி சொல்கிறான், ஐயா நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன். ஆனால் பாருங்கள், அவனுடைய ப்ரேயர் இன்வாலிட், பின்னாடி நிற்கிறவன் அவன் பாவி, அவன் தலையை தாழ்த்தி வேண்டுறான், அவன் ப்ரேயர் வேலிட்டு. எப்படி இன்வாலிட் வேலிட்டுன்னு நம்ம பார்க்குறோம், உள்ளத்தின் நிறைவு. அதனால தான் தேவப்பிள்ளைகளை நான் சொல்கிறேன், நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உள்ளத்தின் நிறைவிலிருந்து ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கக்கூடிய காரியமாக வரணும். ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கக்கூடிய காரியத்தை செய்கிறவர்களை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும், கிறிஸ்துவோடு நம்ம இறக்கிறவர்களாக நம்ம கருத்து அந்த இடத்துல மறுக்கப்பட்டாலும், நீ என்ன செய்யணும், தள்ளி நின்றுணும். எஸ், இப்படிப்பட்ட ஒரு புரிதல் எப்போ வரும் அப்படின்னா, ஆண்டவர் கொடுக்குற ஞானத்தில் தான் வரும். நம்ம அறிவை வச்சு ஓடுனா ஜெயிக்க மாட்டோம், தோத்துருவோம். அதனால தான் நம்ம கரம் உயர்த்தி ஆண்டவரே ஞானத்தால் எங்களை நிரப்புங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஞானத்தினால் நிரப்பப்பட்டவர்கள் எல்லாம் கடவுளுடைய மகிமையை பறைசாற்றினார்கள். நீங்களும் அப்படிப்பட்ட மகிமையை பறைசாற்ற இந்த நாட்களில் கடந்து செல்லுங்க. ஆண்டவர் அந்த ஞானத்தை பெற்று கிருபையால் நம்ம நிரம்பி ஆண்டவருக்கு மகிமை சேர்ப்போம். நம்முடைய பெருமை அல்ல, உலக பெருமை அல்ல, கடவுளுக்குரிய மகிமை நம்மில் விளங்கும்படியாக நம்மை ஆண்டவருக்கு உகந்த சாட்சியாய் மாற்றி ஆண்டவருக்கு காணிக்கையாய் கொடுப்போம். ஆமென்.